சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் சாதனை சரித்திரங்கள்.
அன்பு அறிவிப்பாளர் திரு பி ஹெச் அப்துல் ஹமீத் அவர்களுடைய நேர்காணலின் சென்ற வார தொடர்ச்சியினை இப்போது கேட்கலாம்.
வழக்கமா நீங்க வந்து இதுவரையிலும் நிறைய மக்கள் மத்தியில வந்து இந்த பாட்டுக்கு பாட்டு பாட்டு சம்பந்தமான நிகழ்ச்சிகளை தான் உங்ககிட்ட பாக்குறேங்க. ஆனா அந்த பாட்டு நிகழ்ச்சியிலே நடக்கும்பொழுது பல செய்திகளை நீங்க சொல்றீங்க. ஒரு நிகழ்ச்சியில வந்து அருமையான ஒரு கதை குட்டி கதையெல்லாம் சொல்றீங்க. அப்படி பார்க்கும்போது பின்னணி வந்து நீங்க நிறைய செய்திகளை உள்வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கறது நல்லா தெரியுதுங்க. இப்போ அந்த அதன் மூலமா நீங்க வந்து பல ஒரு வடிவமுள்ள ஒரு மற்ற நிகழ்ச்சிகளை கொடுக்கலாம்.
அதாவது எந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க நடத்துறீங்களோ அந்த நிகழ்ச்சி சம்பந்தமா பேசாம மேற்கொண்டு அந்த நிகழ்ச்சியில அந்த மேடையில பல தகவல்களை நீங்க சொல்றீங்க.
இது எங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த 6 மாத கால பயிற்சி கொடுக்கும்போது எமக்கு முன்னே இருந்தவர்கள் எங்களுக்குள் விதைத்த ஒரு நல்ல பழக்கம். வானொலியில் இந்த டிஜே என்று சொல்வார்களே, வெறும் பாடல்களை போட்டு விளம்பரங்களை வாசிக்கும் அந்த பணியாயிருந்தாலும் கூட சில முக்கியமான அடிப்படை விஷயங்கள் எங்கள் மனதுக்குள்ளே விதைத்தார்கள். அதிலே மிக முக்கியமான ஒன்று, தினந்தோறும் வாசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அது எதுவா இருந்தாலும், அது விஞ்ஞானமாக இருக்கலாம், வரலாறாக இருக்கலாம், இலக்கியமாக இருக்கலாம், புதிய புதிய புதுமைகளாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் வாசித்து நமது மனதிலே தேக்கி திரட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்தில் அது தேவைப்படும் என்று நமக்கே தெரியாது. விரல் நுனியில் தகவல்களை திரட்டி வைத்திருந்தால் ஒரு பாடலை ஒளிபரப்பும் போது கூட அந்த பாடலில் வரும் ஒரு சொல், ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்து இன்னும் ஒரு பயனுள்ள தகவலை சொல்லலாம். இந்த பயிற்சி நமக்கு இருந்தது. ஆகவே கலையகத்துக்குள் கடமைக்கு செல்லும் பொழுது எப்போதுமே இன்ஃபர்மேஷன் கிட் என்று சொல்வார்கள், தகவல்களை எடுத்துக் கொண்டு போவோம். இந்த பயிற்சி இருந்ததால் அவ்வப்போது ஒரு நிகழ்ச்சியை நடத்தும்போது திடீரென்று ஞாபகத்துக்கு வரும் விஷயங்களை சுவைபட, சொல்வதை சுவைபட சொல்லும் அந்த ஆற்றலை நாம் வளர்த்துக் கொண்டோம். இதை நான் என்னிடம் பயில்பவர்களிடம் கூட நான் சொல்வது, ஒரு பல்கலைக்கழகத்தில் கல்லூரியில் கல்வி கற்பதை விட ஊடகத்துறையில் இருப்பது மிகச் சிறப்பு. ஏனென்றால் தினந்தோறும் கற்றுக் கொண்டிருக்கின்றோம். பல்கலைக்கழகத்திலும் கல்லூரியும் கற்பவர்கள் பெரும்பாலானவர்கள் எல்லோரும் செல்லவில்லை. அந்த பரீட்சை முடியும் வரைதான் அவற்றை நினைவில் வைத்திருப்பார்கள். பரீட்சை பெறுவேறு சான்றிதழ் கையில் கிடைத்த பிறகு அதை மறந்து விடுவார்கள். ஆனால் ஊடகத்துறையிலே ஒலிபரப்பாளர்கள் எந்த நேரத்தில் அது தேவைப்படும் என்பது நமக்கு தெரியாது. இது ஒரு விஷயம். இன்னும் ஒரு நல்ல விஷயத்தை நம் மனதுக்குள் அவர்கள் விதைத்தார்கள். ஒரு விளம்பரத்தை வாசிக்கும் போது கூட, அது ஒரு சாதாரண சோப்பு விளம்பரமாக இருக்கலாம், அப்போது கூட வளரும் தலைமுறைக்கு தமிழ் அட்சரங்களை, எழுத்துக்களை தெளிவாக அழகாக உச்சரிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் நீங்கள் என்ற பொறுப்புணர்ச்சி வேண்டும். நம் காதில் விழுவதைத்தான் ஒரு குழந்தை எப்படி பேச கற்றுக்கொள்கிறது, இளம் வயதில் தன் காதில் விழும் ஒலிகளை, தன் பெற்றோர்களுடைய உதட்டசைகளை, தனக்கு முன்னால் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்பதை அவதானித்து அந்த உதட்டசைவையும் காதில் வாங்கிய ஒலியையும் ஒன்று சேர்த்து பேச முயற்சிக்கிறது. இதேபோல் வானொலி என்ற சக்தி மிக்க ஊடகம், தொலைக்காட்சி ஒரு பக்கம் ஒதுக்கிவிடுவோம், அன்றாட அலுவல்களுக்கு இடையூறு செய்யாமல் அவனை சென்றடையக்கூடியது வானொலி மட்டும்தான். எத்தனை நவீன சாதனங்கள் வந்தாலும் கூட வானொலியின் சக்தி மகத்தானது. ஒருவனுடைய அன்றாட அலுவல்களுக்கு இடையூறு செய்யாமல் புகை நுழையாத இடத்திலும் கூட சென்றடையக்கூடிய அந்த வானொலியின் சக்தி, அந்த வானொலியில் பேசுபவர்களின் உச்சரிப்பு, அவர்கள் சொல்லும் விஷயங்கள் மிக மிக முக்கியமானவை. ஆகவே நமக்கு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது, சமூக கடமை இருக்கிறது. நாம் சார்ந்த இனம் சம்பந்தப்பட்ட வகையிலே, நாம் பேசும் தாய் மொழி சம்பந்தப்பட்ட வகையிலே நமக்கு இருக்கும் கடமை, தமிழை வளர்க்க முடியாவிட்டாலும் பாதுகாக்க வேண்டும். தமிழை அழகாக உச்சரிப்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் எப்படி நாம் பிள்ளையாக உச்சரித்தால் அப்படியே ஒரு 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 சந்ததி போய்விடும்.
அப்ப ஏறக்குறைய வந்து நிகழ்ச்சி அறிவிப்பாளர்லயே வந்து நீங்க மட்டும்தான் வந்து தமிழை வந்து ஒழுங்கா உச்சரிக்கிறீங்க. நாங்கெல்லாம் பள்ளி பருவத்துல இருந்து உங்களுடைய நிகழ்ச்சியை வந்து கேட்டிருக்கோம். அப்படி கேட்கும்போது வந்து அந்த தமிழை வந்து முறையா ஒரு அழகு தமிழ்ல வந்து நீங்க மட்டும்தான் வந்து அந்த நிகழ்ச்சியை அறிவிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி தமிழ் மேல?
எனக்கு மட்டுமில்லை, நீங்கள் இலங்கை வானொலியை எடுத்துக்கொண்டால் அது ஒரு தாய் வீடு. இலங்கை வானொலியிலிருந்து புறப்பட்ட பலர் இன்று உலக நாடுகள் பலவற்றிலே 24 மணி நேர தமிழ் வானொலிகளை நடத்தி வருகின்றார்கள். அவற்றை கேட்டு பாருங்கள், அங்கு கூட தமிழ் தமிழாக இருக்கிறது. நான் சொல்வதெல்லாம் இப்பொழுது நான் பேசுவதில் உங்களுக்கு ஏதாவது சங்கடம் இருக்கிறதா, ஏதாவது புரியாமல் இருக்கிறதா? பேச்சு தமிழில் பேசுவது போன்ற சரளமான அந்த அந்த ஒரு
யதார்த்த தமிழில் அப்படின்னு
யதார்த்த தமிழ் அல்ல, பேசும் பாணி, பேசும் விதம், நான் பேசுவது பேச்சு தமிழை போல இருக்கிறது. ஆனால்
பேச்சு தமிழுக்கும் யதார்த்த தமிழுக்கும் என்ன?
அதாவது செம்மொழியாக நாம் பேசுவது. நான் ஏன் இதனை மீண்டும்
வட்டார வழக்கு அப்படின்ற
வட்டார வழக்கு ஏன் இதனை நான் அழுத்தமாக குறிப்பிடுகிறேன் என்றால், நீங்கள் சொன்ன வட்டார வழக்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு வட்டார வழக்கிலே பேசுவோம் என்று வைத்துக் கொள்வோமே, ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் உங்களை நேசிப்பார்கள். நாம் பொது சொத்து. நாம் இலங்கை வானொலியில் எல்லோருக்கும் சொல்வது, பிரதேச சார்புடைய மொழி வழக்கு இருக்கவே கூடாது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை சார்ந்த மொழி வழக்கிலே உங்கள் உச்சரிப்பு அமைந்துவிட்டால் அவர்கள் அல்லாத மற்றவர்கள் உங்களை நேசிக்கப் போவதில்லை. அந்த பிரிவு மனதுக்குள்ளே வந்துவிடும். எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒருவனாக இருக்க வேண்டும் என்றால் பொதுவாக ஒரு தமிழை கையாள வேண்டும். அடுத்தது நாம் பேசும் அந்த அந்த நடை. என்னை பொறுத்தவரையில் நான் ஒளிபரப்பாளன், ஒரு நிலையத்தை பிரதிநிதித்துவம் செய்பவன், என்னுடைய அந்த நிறுவனம், அந்த நான் சார்ந்த நிறுவனத்தின் பெருமையை பாதுகாப்பவன் என்ற உணர்வோடு நான் பேசுகிறேன். ஆனால் என்னிடம் பேசும் மற்றவர்கள், இப்பொழுது பேட்டி காண்பவர்களோ அல்லது என்னுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கோ நான் பேசும் நடை சங்கடமாக இருக்கக்கூடாது. அவரை சங்கடப்படுத்துவதாக விளங்காத ஒரு ஒரு பாணியாகவும் இருக்கக்கூடாது. இதிலேயே நான் அவதானமாக இருப்பேன். இது இயல்பாகவே அமைந்தது. முதன் முதலாக நான் கண்ட பேட்டியிலே மிக நீண்ட காலத்துக்கு முன்பு, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு, வானொலிக்காக நான் கண்ட முதல் பேட்டி, கிரிக்கெட் வீரர், இப்போது நடுவராகவும் பணிபுரியும் வெங்கட்ராகவன் அவர்கள், சுழல் பந்து வீச்சாளர், அவரை நான் பேட்டி கண்டபோது இப்படி பேட்டி இயல்பாகவே அமைந்தது. அடுத்த நாள் நமது தேசிய சேவையின் தலைவர் அந்த ஒலிப்பதிவு நாடாவை எடுத்து என்னை விட வயதில் மூத்த பல ஒலிபரப்பாளர்களை அழைத்து அதை போட்டுக்காட்டி, பேட்டி என்றால் எப்படி இருக்க வேண்டும், பாருங்கள் இவர் நல்ல தமிழையே பேசிக் கொண்டிருக்கிறார், அது பதில் சொல்வரை சங்கடப்படுத்தவில்லை, அவர் பேச்சு தமிழில் பதில் சொல்கின்றார், ஆனால் பேச்சு மிக இயல்பாக இருக்கிறது, ஒருவரையொருவர் புரிந்து கொண்டவர்கள் பேசுகின்றார்கள், இவர் இலங்கை வானொலி நிலையத்தை பிரதிநிதித்துவம் செய்பவர், இவர் அந்த அளவுக்கு தாழ்ந்துவிடவில்லை. இதுதான் ஒவ்வொரு ஒலிபரப்பாளருக்கும் அறிவிப்பாளனுக்கும் உரிய கடமை. ஏன் நாம் ஒலிபரப்பாளர்களாக அறிவிப்பாளர்களாக இருக்கின்றோம்? சாதாரண மனிதர்களிலிருந்து நாம் வேறுபட்டவர்கள், மொழியை செம்மையாக பேசக்கூடியவர்கள். ஆகவே அந்த பணியை நாம் செய்ய வேண்டும் அல்லவா? நாம் சாதாரண
இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா வானொலி கேட்கறவங்க நகர்ப்புறத்து மக்கள் வந்து வானொலி கேட்கறதில்ல.
சரி,
அவங்க எல்லாமே வந்து தொலைக்காட்சியில வந்து ஐக்கியமாயிடுறாங்க.
சரி,
கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து வானொலி கேட்கறாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் எப்படி வானொலி மூலமா நம்ம வந்து நிறைய தகவல் சொல்றது?
சரி, அப்படி என்றால் இப்போ என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த அப்துல் ஹமீதை கிராமத்தில் உள்ளவர்கள் நேசிக்கவில்லையா? அன்றிலிருந்து இன்றுவரை நான் இப்படித்தான் பேசிக் கொள்கின்றேன். இது ஒரு சின்ன மயக்கம். அதாவது சிங்கப்பூர் வானொலியில் முதன் முதலாக பேட்டி கண்டபோது என்னை இப்படி ஒரு கேள்வி கேட்டார்கள், நாம் நேர்களோடு நெருங்கி உரையாட உறவாட வேண்டுமென்றால் அவர்கள் பாணியில் பேசினால் தானே கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் என்று. நான் அதுக்கு பதில் சொல்லாமல் அவர்களையே இன்னும் ஒரு கேள்வி கேட்டேன், அப்படி என்றால் நீங்கள் செய்திகள் வாசிக்கும் போது மட்டும் ஏன் நல்ல தமிழில் வாசிக்கின்றீர்கள்? அதனையும் பேச்சு தமிழிலே வாசிக்கலாமே, அது அவர்களை சென்றடைய வேண்டாமா? இதுதான் வானொலிக்கென்று ஒரு கடமை இருக்கிறது, ஊடகத்துறைக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. நமது மொழியை வளர்க்க வேண்டாம், முடியவென்றால் விட்டுவிடுங்க, இருக்கின்ற மொழியை சிதைத்து விடாதீர்கள். இல்லை என்றால் இப்படி காலம் செல்ல 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 இது இன்னும் சிதைந்து வேற்று மொழிகளெல்லாம் வந்து கலந்து இன்னும் கொச்சையாகி கொச்சையாகி நாளடைவில் தமிழ் வானொலி என்ற பெயர் இருக்கும், வேறொரு மொழியிலே நாம் பேசி முடிந்தால் ஒரு தமிழ் பாடலை போடுவோம், இப்படி அருங்காட்சியகத்தில் வைக்கக்கூடிய நிலைக்கு தமிழ் போய்விடும்.
இப்ப நீங்க அதை சொல்ற செய்தி உண்மையதான் இருக்குங்க. இப்ப ஏன்னா வானொலி அப்படின் போது அவங்க அதுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. இப்போ வருகின்ற அந்த வர்த்தக ஒலிபரப்பு வானொலிகள் வந்து யதார்த்த தமிழ்னு போயிட்டு அதையும் அதுக்கும் கீழே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பத்தி நீங்க
அதை நான் கடுமையாக விமர்சிக்கப் போகின்றனோ தெரியவில்லை. வர்த்தக வானொலி என்று சொன்னீர்கள், இலங்கை வானொலியில் நான் வர்த்தக ஒலிபரப்பின் மூலம்தான் அறிமுகமானேன். உண்மையை சொன்னால் இந்த தென்கிழக்காசிய பிராந்தியத்தில் முதன் முதலாக வர்த்தக ஒலிபரப்பை ஆரம்பித்தது இலங்கை வானொலி. பரீட்சாத்த ரீதியாக இந்தியாவின் கோவா மாநிலத்தில் அதுக்கு முன்பே ஒரு மாதம் நடத்தினார்கள், பிறகு கைவிட்டு விட்டார்கள். ஆனால் உத்தியோகபூர்வமாக ஒரு வர்த்தக வானொலியாக அறிமுகப்படுத்தப்பட்டது இலங்கை வானொலி. அந்த இலங்கை வானொலி ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை நாம் வர்த்தக நோக்கத்தையும் ஈடு செய்து கொண்டு எமக்கு என்று இருக்கும் சமூக கடமை இருக்கிறதே, அதனையும் பணி வந்திருக்கின்றோம். தமிழ், தாய் தமிழ், நமது தாய் மொழியை காப்பதிலும் நாம் கலைச்சொற்களை அறிமுகப்படுத்துவதிலும் எல்லா விஷயங்களிலும் இப்போது சொல்லுமே வர்த்தக விளம்பரங்கள். இப்போது இந்த சட்டையில் நான் வைத்திருக்க இதற்கு நீங்கள் என்ன சொல்வது, இதன் பெயர் என்ன? இல்ல, இது என்ன சொல்லுவது
அப்படின்னு சொல்லுவோம்.
இல்ல இல்ல, தமிழை நான் கேட்கவில்லை. இது பால் பாயிண்ட் பென். பால் பாயிண்ட் பென். எங்கள் நாட்டில் இதனை ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும், குழந்தைக்கு கூட தெரியும், குமிழ் முனைப்பேனா விளம்பரத்திலே சொல்வார்கள். ஆகவே கலைச்சொல்லாக்கம் செய்யும் பொழுது கேட்ட மாத்திரத்தில் விளங்கக்கூடிய வகையிலே அந்த கலைச்சொல்லாக்கம் அமைகிறது.
உதாரணமா வந்து இங்க வந்து சன் டிவி, சூரியன் எஃப்எம், ரேடியோ மிர்ச்சி இப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் கலை சொற்கள் நம்ம அங்கீகரிக்கலாமா?
இல்லை, அதிலே எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. அதாவது நான் இப்ப நீங்கள் சொன்ன ஸ்தாபனங்களின் அந்த நிறுவனங்களின் பெயர்களை விமர்சிக்க வரவில்லை. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக, வர்த்தக நோக்கத்துக்காக வைத்திருக்கலாம். பெயர் சொற்களை தமிழ் மயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற தெளிவோடு இப்போது நான் இருக்கின்றேன். அதிலே நாம் பிடிவாதமாக இருந்தால் மெல்ல தமிழினி சாவதற்கு நாமே வழிவகுத்து விடுவோம். பெயர் சொற்கள், உதாரணத்துக்கு நாம் வானொலி என்று சொல்கின்றோமே, ஏன் வானொலி என்று சொல்ல வேண்டும்? ரேடியோ என்றே சொல்லிவிட்டு போய்விடுவோமே. ஏன் தொலைபேசி என்று சொல்கின்றோம்? அது டெலிபோன் என்றே சொல்லிவிடுவோமே. தொலைக்காட்சி என்று ஏன் சொல்ல வேண்டும்? டெலிவிஷன் என்றே சொல்லுவோமே. அதை கண்டுபிடித்தவன் அதற்கு ஒரு பெயர் வைத்திருந்தால் அதை மாற்றுவதற்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இன்று தாய்மொழி பற்றோடு இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகளில், ரஷ்யாவை எடுத்துக் கொள்ளுங்கள், பிரான்ஸை எடுத்துக் கொள்ளுங்கள், ஜெர்மனியை எடுத்துக் கொள்ளுங்கள், அங்கேயெல்லாம் இப்படியான பெயர் மாற்றங்களை, மொழி மாற்றங்களை அவர்கள் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் மொழி பற்றோடு இருக்கின்றார்கள், அவற்றை பெயர் சொல்லாக எடுத்துக் கொள்கின்றார்கள். ஆகவே ஒரு பெயர் என்று அமைந்துவிட்டால் அதை மாற்ற வேண்டாம். அதையும் தவிர நான் அடிக்கடி சொல்லும் ஒன்று, தமிழர் அல்லாதவர்கள் கண்டுபிடித்த நவீன விஞ்ஞான சாதனங்களுக்கு தமிழ் பெயர் கண்டுபிடிப்பதில் மட்டும் நாம் பெருமைப்படுவது அவசியமில்லை.
ஒரு சின்ன சந்தேகம், தமிழ் மொழியை நம்ம பாதுகாக்கணும்னா தமிழருக்குரிய அந்த பண்பாட்டையும் நம்ம பாதுகாக்கணும். இப்ப தமிழ் மக்களிடையே வந்து நம்ம வடச்சொற்கள் கலந்த பெயர்லாம் நம்ம வச்சுக்கிறோம். இப்ப அப்படி போகும்போது நம்முடைய நாளடைவில் வந்து
தமிழ் உணர்வு வளர்ந்துவிடும் நீங்கள் நினைக்கின்றீர்களா? இப்போது தமிழகத்திலேயே எத்தனையோ இந்த பஸ் வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. பேருந்து என்று பெரிதாக எழுதியிருக்கின்றீர்கள். யாராவது அதனை பயன்படுத்துகின்றார்களா? இல்லை. நான் சொல்வதெல்லாம் தமிழ் வளர்வதற்கு, தமிழ் வளர வேண்டும். இந்த பாரம்பரியத்தை காப்பது என்ற வெறும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே நாம் காலத்தை கடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் வளர வேண்டுமென்றால் தமிழர்கள் அறிவியல் உலகுக்கு புதிய கண்டுபிடிப்புகளை தர வேண்டும். அந்த கண்டுபிடிப்புகளுக்கு தமிழ் பெயர் சூட்ட வேண்டும். அந்த பெயரை மற்றவர்கள் உச்சரிக்க வேண்டும், அந்நியர்கள் உச்சரிக்க வேண்டும். இதுதான் தமிழுக்கு நாம் இந்த காலத்தின் கட்டாயமாக செய்ய வேண்டிய பணி. ஒரு ஜப்பானை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஃபீனிக்ஸ் பறவையைப் போல் உலக மகா யுத்தத்தின் பின்னர் முகழ்த்து எழுந்த ஒரு நாடு, அந்த நாட்டிலிருந்து தயாரான பொருட்கள் இன்று உலகெங்கும் ஆக்கிரமித்திருக்கின்றன. அவர்கள் அவற்றை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் அல்லது இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று ஆங்கிலத்தில் பெயர் வைக்கவில்லை. சுசுகி என்றும், டொயோட்டா என்றும், ஷிபுசி என்றும் அதனை நாம் உச்சரிக்கின்றோம். அவன் அந்த மொழிக்கு ஆற்றிய சேவை அதுதான். நாம் என்ன செய்கின்றோம்? இப்போது கூட நமது தனியார் தொலைக்காட்சிகளோ அல்லது தனியார் வானொலிகளோ அவர்கள் இந்த வேற்றுமொழி கலந்து பேசுவது எதற்காக என்றால் தாய்மொழி மீது உள்ள தாழ்வு மனப்பான்மைதான் காரணம். அதனால்தான் இருக்கின்ற தமிழ் சொற்களை கூட வணக்கம் என்று யாரும் சொல்வதில்லை, நன்றி என்று சொல்வதில்லை, ஹாய் பாய் என்றெல்லாம். இது ஏன் என்று எனக்கு புரியவில்லை. தமிழையே வித்தியாசமாக, ஒரு வித்தியாசமான ஒரு ஓசை நயத்தோடு பேசுங்கள். கவலை இல்லை, காலம் மாறி வந்திருக்கிறது. எனக்கு முன்னோடியாக இருந்த ஒலிபரப்பாளர்கள் பேசிய பாணியில் நான் பேசுவதில்லை, ஒலிபரப்பு செய்வதில்லை. மாறியிருக்கிறது, மாற்றம் அவசியம். வரம்புகள் மீறப்படும் பொழுதுதான் புதிய கலை வடிவங்கள் பிறக்கும்.
ஐயா, இது இந்த வாரத்தை இதோடு முடிச்சுக்கலாங்க. அடுத்த வாரமும் நீங்க நிறைய பதில் சொல்ல வேண்டியது இருக்குங்க.
நன்றி, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருதாஸ் வானொலிய நண்பு நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம்.
இனிய இதயங்களே, இந்த நேர்காணல் வளர்ந்து வரும் அறிவிப்பாளர்களுக்கு பயனளிக்கும் என நம்புகிறோம். இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரமும் கேட்டு பயனடையலாம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ், ஒலிப்பதிவு எட்வர்ட் வில்சன்.
இனிய இதயங்களே, சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.